ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
வேதாராய்ச்சி நேயர்களே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக விருப்பத்தோடு காத்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எருசலேமிலே சபை மூப்பர்கள் ஒன்று கூடி பேதுரு யாக்கோபின் தலைமையின் கீழே புறஜாதியான மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது யூதருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டுமா என்பதை குறித்த சர்ச்சையை குறித்து தர்க்கம் பண்ணி தெளிவான தீர்மானங்களை எடுத்தார்கள் என்பதை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அப்போஸ்தலர் 15:22-23 கவனியுங்கள்.
அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால்,
இங்கே சில புதிய மனிதர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். சீலா அப்போஸ்தலனாய பவுல் செல்ல போகிற அடுத்த சுவிசேஷ பிரயாணத்திலே உடன் செல்ல போகிறவர். இந்த கடிதத்திலே காணப்படுகிற அன்பையும் சற்றே கவனியுங்கள். இந்த யூத விசுவாசிகளான தலைவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பிய புறஜாதி மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். அவ்வாறு எழுதும் பொழுதுதான் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிற நிருபம் என்று சொல்கிறார்கள். வசனம் 24.
எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே.
எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருப்பது யூத மார்க்கத்துக்கு அமைந்துதான் ஒருவர் கிறிஸ்தவராக முடியும் என்று சொல்கிற யூத மக்களை குறிக்கிறது. ஆனால் இவர்களுக்கு எருசலேமில் உள்ள திருச்சபையிலிருந்து எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது நாம் என்ன சொல்லலாம் என்றால், ஒரு விசுவாசியை சட்ட திட்டங்களுக்கு கீழே அழுத்துகிற எந்த மனிதனிடத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம் இருக்காது. மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள். ஒரு விசுவாசியை குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு கீழே அழுத்துகிற எந்த மனிதனிடத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத சில காரியங்களை சில விசுவாசிகளுக்கு சொல்லி இன்றைக்கும் சில விசுவாசிகளை நொந்து போக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15:25-26.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது.
இத்தனை அருமையான ஒரு சாட்சி இல்லையா? நன்றாக சோதிக்கப்பட்ட கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்த பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக பாடுபட்டிருக்கிறீர்களா? அவருக்காக நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக எதையாயிலும் நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்களா? வசனம் 27 பாருங்கள்.
அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம், அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள்.
பவுலையும் சீலாவையும் மட்டும் அனுப்பினால் ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்த அறிக்கையைப் போலத்தான் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி இப்பொழுது யூதாவையும் சீலாவையும் அனுப்புகிறார்கள். வசனம் 28.
எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே.
பரிசுத்தாவியானவர் அவர்களை வழிநடத்துவதனாலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே பரிசுத்தாவியின் முத்திரை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தபடினாலே மிக தெளிவாக பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று 29 வசனத்திலே கூறியிருக்கிறார். பாருங்கள் வசனம் 29.
அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள்.
ஆம், இதுதான் அவர்கள் சொல்ல வேண்டிய அறிக்கை. மோசேயின் எந்த பிரமாணத்தையும் புறஜாதியான விசுவாசிகள் கை கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் ஏற்கனவே மோசேயின் பிரமாணங்களை கை கொண்டு விசுவாசிகளானவர்கள் செய்யும் காரியங்களை குறை கூற வேண்டிய அவசியமும் இல்லை. இவர்கள் விக்கிரங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும். பாருங்கள் அப்போஸ்தலர் 15:30-31 வசனங்கள்.
அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள்.
சுவிசேஷத்திலே ஆறுதலும் கிருபையும் உண்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்திலேயோ குற்றம் சாட்டப்படுதலே அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் குற்றம் சாட்டுகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. நான் அதை பார்க்கும்பொழுது நான் எவ்வளவு கேடானவனாய் இருக்கிறேன் என்பதை அது எனக்கு காட்டுகிறது. தேவனுடைய மகிமையான எதிர்பார்ப்புக்கு எவ்வளவு குறைபட்டவனாய் இருக்கிறேன் என்பதை அது காட்டுகிறது. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்கிறது? வா, தேவனண்டை வா, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், அவர் உன்னை தமது கிருபையினாலே ரட்சிப்பார் என்று அழைக்கிறது. இதுதான் ஆறுதல். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 15:32-34 வசனம் வரை கவனியுங்கள்.
யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய்க் கண்டது.
பவுலும் சீலாவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செல்வதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. சீலாவுக்கு பவுலே மிகவும் பிடித்திருக்கிறது. அவரோடு வேலை செய்வதை குறித்து அவருக்கு மகிழ்ச்சிதான். எனவே அவர் அந்தியோகியா திருச்சபையிலே இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். புறஜாதியான இந்த விசுவாசிகளோடு பணி செய்வது அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது பவுலும் பர்னபாவுமே அந்தியோகியா திருச்சபையிலிருந்து மக்களுக்கு போதித்து வருகிறார்கள். கவனியங்கள், அப்போஸ்தலர் 15:35.
பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
சொல்லப்போனால் பவுலும் பர்னபாவும் அந்த அந்தியோகியா திருச்சபையின் போதகர்களாயிருந்தார்கள் என்று சொல்லலாம். வசனம் 36.
சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான்.
அப்போஸ்தலன் பவுலுக்கு தான் ஸ்தாபித்த சபைகளை குறித்த ஒரு உண்மையான அக்கறை இருந்தது. கலாத்தியர்கள் எவ்வளவு சீக்கிரமாக மாறிப்போவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே மீண்டுமாக அவர்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துவது சிறந்தது என்று எண்ணி பர்னபாவிடத்திலே அதை பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 15:37.
அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான்.
நமக்கு நன்றாக தெரியும், பர்னபாவுக்கு எப்பொழுதும் பரந்த ஒரு மனம் உண்டு. அவர் கிருபை நிறைந்தவர். இப்பொழுது பர்னபா யோவான் மார்க்கிற்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினார். ஆனால் பர்னபா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மனதிலே தீர்மானம் எடுத்துவிட்டால் அதற்கு பிறகு அவரை மாற்ற முடியாது. கவனித்தீர்களா, இந்த இரண்டு பேருமே சாதாரண மனிதர்கள்தான். பவுல் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துவிட்டார். பர்னபாவும் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துவிட்டார். வசனம் 38.
பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான்.
பவுலுடைய இருதயத்திலேயும் சில உறுதியான எண்ணங்கள் இருந்தன. யோவான் மார்க்கை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று பர்னபா கூறினார். ஆனால் பவுல் அதற்கு சம்மதிக்கவில்லை. இவ்வாறு இவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏனென்றால் இவர்களும் நம்மைப் போல மனிதர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அவர்கள் வேறு எந்த காரியத்தையும் முறித்துக் கொள்ளவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தங்கள் திருச்சபையை இரண்டு சபையாக அவர்கள் உடைக்கவில்லை. அந்தியோகியா ஊருக்குள்ளேயே இரண்டு சபையை அவர்கள் கட்டவில்லை. தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 15:39.
இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புர் தீவுக்கு போனான்.
இதற்கு பின்னால் பர்னபாவுடைய ஊழியத்தை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. பர்னபா சீப்புர் தீவிற்கு போகிறார். அங்கே நிச்சயமாக ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்திருப்பார். ஏனென்றால் பர்னபா சீப்புர் தீவிலிருந்து வந்தவர்தான். இப்பொழுது தன்னுடைய சொந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர் எடுத்து செல்கிறார். பாரம்பரியம் நமக்கு சொல்வது போல சீப்புர் தீவிலே அவர் பெரிய ஒரு ஊழியத்தை நிறுவினார். அது மட்டுமல்ல, பின்னான காலங்களில் சீப்புர் தீவிலிருந்துதான் வட ஆப்பிரிக்காவிற்கும் ஊழியங்கள் கடந்து சென்றன. எனவே இந்த இடத்திலிருந்து பர்னபா வேதத்தின் வரிகளிலிருந்து வெளியே சென்று விடுகிறார். அவருடைய ஊழியத்தை குறித்த விவரங்கள் வேதத்திலே நமக்கு தெரியவில்லை. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்தை குறித்து மட்டும் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 15:40-41 வசனங்கள்.
பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான்.
முதலாவதாக அந்தியோகியா திருச்சபையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷ ஊழியத்திற்காகத்தான் ஊழியர்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்பொழுது இரண்டு இடங்களுக்கு அங்கே இருந்து சுவிசேஷம் கடந்து சென்றிருக்கிறது. பர்னபா ஒரு திசையிலேயும் பவுல் மற்றொரு திசையிலேயும் ஊழியத்திற்காக புறப்பட்டு போகிறார்கள். இது தேவனுடைய முறைதான். இரண்டு பேரையும் தேவன் பயன்படுத்துகிறார். பவுலும் சீலாவும் ஒன்றாக இணைந்து செல்கிறார்கள். இங்கே இவர்கள் இரண்டு பேரும் சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்லப் போகிறோம். 15 அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுலுடைய இரண்டாவது ஊழிய பிரயாணத்தின் ஆரம்பத்தை குறித்து சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் சீரியாவிலும் சிசிலியாவிலும் சென்று சபைகளை தடப்படுத்திவிட்டு தொடர்ந்து கலாத்தியா நாடு வரைக்கும் கடந்து சென்றார்கள். கலாத்தியா திருச்சபையிலேதான் அந்த யூத சமுதாயத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சிலர் புறஜாதி மக்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே மோசேயின் பிரமாணத்திற்கு அந்த விசுவாசிகளை அடிமைப்படுத்த யாராவது முயல்வார்கள் என்றால் அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் என்று திட்டவட்டமாய் எழுதியிருந்தார். விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிப்பு என்பதை மிக உறுதியாக அவர்களுக்கு எழுதினார். பாவியான ஒரு மனிதன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவன் கிருபையினாலேயே வாழ்கிறவனாயும் இருக்கிறான். கிருபையே வாழ்க்கைக்கும் வழி, கிருபையே வாழ்க்கையிலும் வழி. அப்போஸ்தலர் நடபடிகளின் முகவரையோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிற வரைபடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாணத்தை கவனிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாய பவுலோடு கூட பிரயாணம் செய்வது மிக உற்சாகம் தரக்கூடிய ஒரு அனுபவமாயிருக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவது சுவிசேஷ பிரயாணத்திலே அவர் ஐரோப்பா கண்ட வரையிலேயும் செல்கிறார். அவர் பிலிப்பி பட்டணத்திற்கு செல்கிறார். அங்கே இருந்த சிறையிலே அவர் வைக்கப்படுகிறார். நடு இரவிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நில அதிர்வு வந்து அந்த சிறைச்சாலையே உலுக்குகிறது. கதவுகள் தானாக திறக்கிறது. அது மட்டுமல்ல, சிறைச்சாலைக்கு பொறுப்பாயிருந்தவன் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இருதயத்தின் கதவுகளையும் திறந்து கொடுத்தான். பாருங்கள் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான்.
பவுல் முதலாவது தெர்பைக்கு வருகிறார், பின்னர் லீஸ்திராவுக்கு வருகிறார். அங்கே இளைஞரான தீமோத்தேயுவையும் சந்திக்கிறார். பவுலுக்கு தீமோத்தேயுடைய தாயாரையும் பாட்டியையும் தெரியும். இளைஞனான தீமோத்தேயுவை அவர் முதல் முறையாக அங்கே வந்தபொழுது கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தியிருந்தார். இப்பொழுது பவுல் தீமோத்தேயுவையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார். பவுல், சீலா, தீமோத்தேயு மூன்று பேருமாக புறப்பட்டு போகிறார்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 3 வசனம்.
அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான்.
பவுலுடைய ஊழிய முறையை கவனமாக பார்க்க வேண்டும். அவர் எருசலேமிற்கு சென்றபொழுது தீத்துவை அழைத்துக் கொண்டு போனார். அவன் ஒரு புறஜாதியானவன். அவன் விருத்த சேதனம் செய்யப்படாதவன். இப்பொழுது பவுல் தீமோத்தேயுவை தன்னோடு அழைத்துக் கொண்டு போகிறார். இளைஞனான தீமோத்தேயுவும் இயேசுவுக்காக மக்களை ஆதாயப்படுத்துவதிலே ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பினார். தீமோத்தேயுவை குறித்து எந்த பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் வராமல் இருப்பதற்காக தீமோத்தேயு விருத்த சேதனம் செய்யும்படியாக கூறினார். இவ்வாறு செய்ததினாலே எந்தவிதமான சிறப்பான காரியங்களும் கிடைக்கிறதில்லை. இந்த ஒரு காரியம் பிரச்சனைக்கு இடமாய் இருக்க வேண்டாம், தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு இடம் வேண்டாம் என்றுதான் அவ்வாறு செய்தார். பவுல் கொரிந்து சபையார் கழுதின நிறுவத்திலே 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 19-20 வசனங்களிலே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனைப் போலவும் ஆனேன். கவனித்தீர்களா? தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காக இவ்வாறு பவுல் கவனமாக செயல்பட்டார். வானொலி நிகழ்ச்சியை கேட்கிற அநேக விசுவாசிகள் என்னிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர விரும்புகிறேன், ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து அவர்கள் வித்தியாசமான ஒரு கருத்து வைத்திருக்கிறார்களே என்று கேட்கலாம். எனவே அங்கேயும் ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையிலே சேர வேண்டுமா என்ற கேள்வி வருகிறது. இப்படிப்பட்ட சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்கிற காரியங்கள், உண்மையாகவே அந்த திருச்சபை வேத வசனங்களை முறையாக கற்பிக்கிறதா, ரட்சிப்பிற்கு வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமே என்பதை தெளிவாய் சொல்கிறதா, அந்த சபையிலே நீங்கள் கிருபையினாலும் சத்தியத்தை அறிகிற அறிவினாலும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, நீங்கள் அங்கே கர்த்தருக்காக பணி செய்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்று சொல்வீர்கள் என்றால், புதிதாய் விசுவாசத்திற்குள்ளே வருகிற நீங்கள் அந்த குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறுவோம். விசுவாசத்தின் அடிப்படைகளிலே பிளவுகள் இருக்காது. வழிபாட்டு முறைகளிலே, சடங்காச்சாரங்களிலே வேறுபாடு இருக்கலாம். அது ரட்சிப்பிற்கு அவசியமான காரியம் அல்ல. தீமோத்தேயு விருத்த சேதனம் பெற்றால்தான் ரட்சிக்கப்படுகிறார் என்பதற்காக அல்ல. ஊழியத்திலே யூதர்கள் மத்தியிலே தீமோத்தேயு வேலை செய்வதற்கு அந்த காரியம் இடையூறாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தார். சரி, அப்போஸ்தலர் 16:4-5 கவனியுங்கள்.
அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின.
பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியா தேசத்திலே ஒரு அற்புதமான ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகளை சந்தித்தது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலே அவர் பணி செய்தபடியினாலே எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். புதிய திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டபடியினாலே எண்ணற்ற மக்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 16:6
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு.
கலாத்தியா என்று சொல்லும்பொழுது இந்த முழு நிலப்பரப்பையும் அது குறிக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கலாத்தியா தேசத்தின் வடபகுதிக்கு பவுல் சென்றார். ஆசியா கண்டம் தெற்கு கோடியில் இருக்கிறது. அங்கேதான் எபேசு பட்டணம் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான நகரம். அந்த சின்ன ஆசியா முழுவதும் பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்போஸ்தலன் பவுல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அது ஜனங்கள் நிறைந்த ஒரு பகுதியாய் இருந்தது. கிரேக்க கலாச்சாரத்திற்கு மையமாய் அது விளங்கியது. அது மட்டுமல்ல, சிறந்த வியாபார ஸ்தலமாகவும் அது இருந்தது. அங்கே அரசியல் தலைவர்களும் அடிக்கடி வந்து போகும் இடமாய் அது இருந்தது. கல்வி அறிவிலே வளர்ந்த இடமாயும் அது இருந்தது. எனவே கலாத்தியா நாடு முழுவதும் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய எண்ணத்திலே அவர் வைத்திருந்தார். பின்னர் பெருகியா தேசத்திற்கு போக வேண்டும் என்றும் யோசித்தார். அதற்கு பின் ஆசியாவின் தெற்கு பகுதிக்கு செல்ல அவர் வாஞ்சித்தார். அதற்கு பின் அந்தியோகியாவுக்கு வந்து திருச்சபைகளை குறித்து ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்பினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேறொரு காரியத்தை வைத்திருந்தார். இங்கே நாம் பார்ப்பது என்ன? ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது இல்லையா? பவுல் அங்கே செல்ல வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானுடைய விருப்பமும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் வேறு ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே தெற்கே செல்ல அனுமதி இல்லை என்றால் வடக்கே செல்லலாம் என்று யோசித்தார். பித்தினியாதான் வடக்கு பகுதியிலே இருக்கிறது. கருங்கடலுக்கு அருகிலே அது இருக்கிறது. அங்கேயும் ஏராளமான மக்கள் கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள். அங்கே அதிகமான எபிரேய மக்கள் தங்கியிருந்தார்கள். இன்றைக்கு அந்த பகுதி துருக்கி நாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 16:7 பாருங்கள்.
மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார்.
ஆசியாவின் தெற்கு பகுதிக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் தடுத்தார். பின்னர் வடக்கே பித்தினியா தேசத்திற்கும் போகக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தடுத்துவிட்டார். அப்படியென்றால் பவுல் இப்பொழுது எங்கே செல்வது? ஒரே ஒரு திசைக்கு தான் செல்ல வேண்டும். மேற்கு நோக்கித்தான் அவர் செல்ல வேண்டும். இப்பொழுது பவுல் மேற்கு நோக்கி செல்கிறார். துரோவா பட்டணம் வரைக்கும் அவர் சென்றார். அங்கிருந்து தொடர்ந்து பிரயாணம் செய்ய அவருக்கு கப்பல் வேண்டும். எனவே அங்கே தங்கியிருந்தார். அங்கிருந்து தொடர்ந்து எங்கே செல்ல வேண்டும் என்பதை குறித்து எந்த ஒரு எண்ணமும் பவுலுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இம்மட்டும் வழிநடத்திய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற ஒரு நிச்சயமும் உறுதியும் அவருக்கு இருந்தது. எனவே அவர் எந்த காரியத்தை குறித்தும் பதஷ்டம் அடையவில்லை. தொடர்ந்து அங்கே என்ன நடைபெற்றது என்பதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இன்று கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து சில முக்கியமான குறிப்புகளை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோமா? புதிதாக விசுவாசத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு சத்தியத்தை குறித்த தெளிவான குறிப்புகளை நாம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். கிறிஸ்தவர்கள் இன்று செய்யும் சடங்காச்சாரமான காரியங்களை செய்தால்தான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர்கள் தவறுதலாக எண்ணம் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சடங்காச்சாரங்கள் முக்கியமல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை விசுவாசிப்பதே முக்கியம் என்ற அடிப்படை சத்தியத்தை தெளிவாக சொல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருப்பதனாலே அதன் அடிப்படையிலே திருச்சபையை பிளவுபடுத்த வேண்டும் என்பது அவசியமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியமாக அந்த கருத்து வேறுபாடு இல்லை என்றால் வேறுபட்ட கருத்துக்களிலேயும் தொடர்ந்து இருந்து கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலன் பவுலைப் போல ஊழியத்தில் இருக்கிறவர்கள் வாஞ்சையுள்ள வாலிபர்களை கண்டு ஊழியத்திலே அவர்களை ஈடுபடுத்துவது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேக நல்ல திருச்சபைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தொய்வடைவதற்கு காரணம் சரியான ஊழியர்கள் அந்தந்த காலகட்டங்களிலே பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு ஊழியத்திலே நியமிக்கப்படாததே. ஆத்ம வாரமுள்ள விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிற வாலிபர்கள் இளவயதிலேயே ஊழியங்களிலே பயிற்றுவிக்கப்படுவது மிகச் சிறந்தது. அடுத்ததாக நம்முடைய பணிகளிலே ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஆவியானவர் நம்மை ஊழியங்களிலே தடை செய்கிறதில்லை. அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நாம் கடந்து செல்வோம் என்றால் அவருடைய வழிநடத்துதல் எப்பொழுதும் நமக்கு தெளிவானதாயிருக்கும். ஆண்டவருடைய வழிநடத்தலை அறிந்தும் நம்முடைய மன விருப்பப்படி செல்ல தீர்மானிப்போம் என்றால் யோனாவை போல துன்பங்களிலேதான் மாட்டிக்கொள்வோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட விதிமுறைகளை மனதிலே கொண்டு உங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றுங்கள். உங்கள் மூலமாக எண்ணற்ற மக்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட தேவன் உங்களையும் பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதி திருச்சபையிலே உம்முடைய வழிநடத்தலை குறித்தும் திருச்சபையில் கருத்து வேறுபாடுகள் வந்தபொழுது எப்படி அதை கையாண்டார்கள் என்ற அருமையான முன்மாதிரியை நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிப்படை விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லா காரியங்களையும் புறக்கணித்து ஒருமனப்பட்டு காரியங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் திருச்சபைகளிலே பிசாசானவன் கொண்டு வருகிற முக்கியமற்ற காரியங்களை முக்கியப்படுத்தும் நபர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே பொறுப்பாயிருக்கிறவர்களை கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு இவற்றின் மூலமாய் வருகிற காரியங்கள் வாக்குவாதம் செய்யப்பட்டு பிளவுகள் ஏற்படாதபடி எது முக்கியமாக கருதப்பட வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். சுயநலமான காரியங்களுக்கும் பணத்திற்கடுத்த காரியங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்து விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும். இன்று கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து நாங்களும் அதன்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16 வசனத்தின் பின்பாகம். ஏசாயா 51:16 வசனத்தின் பின்பாகம்.